Namaste Sarasvati Devi Gauravani Prachalane Nirvishesha Shuni Bhadi Pashchati Vishachalane Shri Krishna Chaitanya Prabhu Nishananda Shri Advaita Gadadhar Shivasati Gaurakavinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Reading from Bhagavad Gita, this is chapter 18, verse 64. Sava Guyatamam Bhuya Shrinume Paramam Vatsha Ishto Sime Dhridamiti Tato Vakshami Te Hitam. Translation, because you are my very dear friend, I am speaking to you my supreme instruction, the most confidential knowledge of all. Hear this from me, for it is for your benefit.
Hare Krishna. Ipozhudhu bhakti vakkanga adhanaala yaarum pesama amaiya irundhu guru gnanathai yetru payanadaiyanu ketukrom ellarum amaidhi kaakkalam bhagavad gita unmeravil. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகிறேன். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக.
Knowledge of Brahman, and still more confidential knowledge of the super soul within everyone's heart. And now he is giving the most confidential part of knowledge, just surrendered under the Supreme Personality of the Godhead. At the end of the ninth chapter, he has said, Manmana, just always think of me. The same instruction is repeated here to stress the essence of the teachings of Bhagavad Gita. This essence is not understood by a common man, but by one who is actually very dear to Krishna, a pure devotee of Krishna. This is the most important instruction in all Vedic literature. What Krishna is saying in this connection is the most essential part of knowledge, and it should be carried out not only by Arjuna, but by all living entities.
Purulure, ragasyamana jnanam, brahmane patriya jnanam, மிகவும் ரகசியமான ஞானம், ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கும் பரமாத்மாவை பற்றிய ஞானம் ஆகியவற்றை அர்ஜுனனுக்கு அளித்த பகவான் தற்போது ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியை வழங்குகின்றார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைதல் என்பதே அது. 9 அத்தியாயத்தின் இறுதியில் மன்மனா, எப்போதும் என்னை பற்றி மட்டுமே நினை என்று அவர் கூறினார். பகவத்கீதையின் அந்த உபதேச சாரத்தை வலியுறுத்தும் பொருட்டு அதே அறிவை இங்கு மீண்டும் உரைக்கப்படுகின்றது. இந்த சாரத்தை சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான கிருஷ்ணரது தூய பக்தரால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும். இதுவே எல்லா வேத இலக்கியங்களிலும் மிக மிக முக்கியமான உபதேசமாகும். கிருஷ்ணரால் இங்கு கூறப்படுவதே ஞானத்தின் மிக மிக அவசியமான பகுதியாகும். இதனை அர்ஜுனன் மட்டுமின்றி எல்லா உயிர்வாளிகளும் பின்பற்ற வேண்டும்.
So scripture is meant to give us the highest, most perfect knowledge.
சாஸ்திரங்கள் நமக்கு மிக உன்னதமான மேன்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது.
And this knowledge is not material.
மேலும் இந்த ஞானமானது லௌகிகமானதல்ல.
Material knowledge is related to our material body and is temporary.
லௌகிகமான ஞானம் நம்முடைய சரீரத்துக்கு உகந்ததாகும், மேலும் அது அழிவிற்குரியது, நித்தியமானதல்ல.
For instance, you go to school and then you go to college and what do you learn?
உதாரணத்திற்கு நீங்கள் பள்ளிக்கு சென்று பிறகு கல்லூரிக்கு சென்று படிக்கிறீர்கள்.
You may learn engineering or commerce.
வணிகமோ அல்லது பொறியியலோ நீங்கள் கற்கலாம்.
So what is the use of this knowledge?
இந்த ஞான அறிவின் பிரயோஜனம் என்ன?
You make some money.
பணம் ஈட்டுவதற்காகவே இது உபயோகப்படுகிறது.
And you spend the money.
மேலும் அந்த சம்பாதித்ததை நாம் செலவு செய்து வருகிறோம்.
And with that money you support your material body, you buy a house, you get some food.
மேலும் இந்த பணத்தை கொண்டு நாம் நமது சரீரத்தை பாதுகாக்க முயற்சிக்கின்றோம், ஒரு வீடை வாங்குகின்றோம், உணவு உட்கொள்கின்றோம், இவ்வாறு செலவு செய்கின்றோம்.
Therefore educational systems give us material knowledge.
ஆகவே தற்காலத்து படிப்பு என்பது நமக்கு சரீரத்திற்குரிய பொருள்களை பாதுகாப்பை கொடுக்கின்றது.
This knowledge is not different in India or China or America or England or Africa. Same knowledge everywhere they teach.
இந்த ஞானமானது அனைத்து நாடுகளும், இந்தியா, அமெரிக்கா, சைனா, ஆப்பிரிக்கா என்ற அனைத்து நாடுகளும் ஒன்றாகவே இருக்கின்றது.
So this is regular knowledge in the material world.
இது லௌகீக உலகத்தில் உள்ள ஒரு சாதாரணமான அறிவு.
If scripture teaches the same thing, then it's of no value.
ஆனால் சாஸ்திரங்களும் இதே அறிவை கொடுத்தால் அதற்கு மதிப்பு இல்லை.
So scriptures teaches something which is not contained in those books that you study in school.
ஆகவே தான் சாஸ்திரங்கள் நாம் சாதாரணமாக படிக்கும் புத்தகங்களிலிருந்து மாறுபட்ட ஞானத்தை, அறிவை கொடுக்கின்றது.
Something non-material.
இது வந்து லௌகீகமானதல்ல.
However, there are various opinions about what is that other knowledge, spiritual knowledge.
எப்படி இருப்பினும் இந்த சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்மீக ஞானத்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன.
Of course, some people say, no, nothing else, matter, that's all that exists, nothing spiritual.
சில மனிதர்கள் இந்த ஜடப்பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறுகின்றனர்.
We can call these people atheists or gross materialists.
இவர்கள் லௌகீகத்தில் முழுமையாக ஈடுபட்டவர்கள் அல்லது கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்கள் என்று
கூறப்படுகின்றனர்.
அவர்கள் கடந்த காலத்தில் இல்லாமல் தற்காலத்தில் வாழ்கின்றனர்.
In the past, in the scriptures, these people are called asuras, demons.
முற்காலத்தில் உள்ள சாஸ்திரங்களில் இவர்கள் அசுரர்கள் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளனர்.
So Ravana and Hiranyakasipu, these are materials.
உதாரணத்திற்கு ராவணன், ஹிரண்யகசிபு இவர்கள் எல்லாம் லௌகீகத்தில் போகம் கண்டவர்கள்.
But they were big materialists and therefore the Lord came and fought with them personally.
ஆனால் அவர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்ததால் அவர்களை அழிப்பதற்கு பகவானே நேரடியாக வர வேண்டியிருந்தது.
So in the modern world we also have many people, they do not believe in anything spiritual, no God, no Atma, but Lord does not come to fight with them.
ஆனால் நவீன காலத்தில் இதே போன்று நிறைய மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை அழைப்பதற்கு கடவுள் வருவதில்லை.
If we accept something spiritual, then we have a choice.
ஆகவே நாம் ஆன்மீகம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு நம்மளுக்கு பலவிதமான தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.
We can say one spiritual entity, many spiritual entities. Choice.
ஒரே ஒரு ஆன்மீக அடையாளம் பல்வேறு விதமாக வெளிப்படுகிறது என்று நாம் கூறலாம்.
So, and once we accept that, then we can start differentiating again.
இதை நாம் ஏற்றுக்கொண்டால் வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது.
So, some people in India, they believe in only one spiritual entity.
இந்திய நாட்டில் சில மக்கள் ஒரே ஒரு ஆன்மீக நபரே இருப்பதாக நம்புகின்றனர்.
One spiritual entity and nothing else.
ஒரு ஆன்மீகம் நபரே, வேறு எதுவும் இல்லை என்று அவர்கள் உணர்கின்றனர்.
Others will say one supreme spiritual entity and many other lesser spiritual entities.
மற்றும் சிலர் உன்னதமான ஒரு ஆன்மீக அடையாளம் உண்டு, அதிலிருந்து பல்வேறு பிரிவுகளும் உண்டு என்று ஏற்றுக்கொள்கின்றனர்.
So we have supreme lord and we have atma who serve god.
ஆகவே தான் முழுமுதற் கடவுள் மற்றும் ஆத்மாக்கள், அந்த முழுமுதற் கடவுளை முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்வதற்காக பல்வேறு ஆத்மாக்கள் உண்டு என்று ஏற்றுக்கொள்கின்றனர்.
So some religions in the world other than the Vedic tradition. They also accept one Supreme Lord and many small entities.
இந்த வேத கலாச்சாரத்தை அல்லாமல் பல்வேறு மதங்கள் உலகத்தில் உள்ள பல்வேறு மதங்களும் இது போன்று முழு மத கடவுள் என்பவர்களால் அவருக்கு பல்வேறு சேவைகள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறது.
So if we accept a supreme entity, we call them God or supreme Lord, who is he?
இவே நாம் கடவுள் ஒருவரே என்று ஏற்றுக்கொண்டால் அவர் யார் என்பதில் உள்ளோம்.
And this is where we'll find some differences between different religions.
இதற்கான விளக்கம் பல்வேறு விதமான மக்களில் விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன.
However, there's also some similarities.
இப்படி இருக்கும் உண்டு.
Name is different.
பெயர் வித்தியாசப்படுகிறது.
So the Christians call God or Supreme Lord or Jehovah.
கிறிஸ்தவர்கள் கடவுள் என்கின்ற ஜஹோவா என்று கூறுகின்றனர், தேவர் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு பல விதமாக அவர்கள்
குறிப்பிடுகிறார்கள்.
முகமதியர்கள் அல்லாஹ் என்று
கூறுகின்றனர்.
வேத கலாச்சாரத்தில் இவரை விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் என்று
அழைக்கின்றோம்.
ஆகவே பல்வேறு விதமான பெயர்கள் உண்டு.
What is common?
ஆனால் இவற்றில் பொதுவானது என்ன?
He's supreme.
பொதுவானது என்ன? அவரே மேன்மையானவர், முதன்மையானவர்.
He has all power, he has all knowledge.
அனைத்து சக்திகளும் உண்டு, அனைத்து ஞானமும் அடங்கியுள்ளது.
He is the creator of everything.
அவர் அனைத்தையும் விட வலிமை வாய்ந்தவர், மிகப்பெரியவர்.
All religions accept that.
இதை அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. இந்த கருத்தை அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்கின்றன.
Okay. So, that's the similarity. But the difference is, of course, name.
இந்த ஒற்றுமை இது, ஆனால் வித்தியாசப்படுவது பெயர்கள் மட்டுமே.
இந்த
இடத்துல வந்துட்டு நமக்கு மொழியும்
வித்தியாசப்பட்டு
ஆங்கிலத்தில் அவரை சுப்ரீம் லார்ட், முதன்மையான கடவுள் என்று கூறலாம். அதையே சமஸ்கிருதத்தில் பரமேஸ்வரா என்று கூறுகின்றோம்.
And what does Allah mean? The great one? Great? He was great.
கிரேக்கர்கள் வேறு விதமாக அழைக்கின்றனர்.
And again, the same as Parameshwara, Supreme Lord.
ஈஸ்வரா கடலை குறிக்கின்றது.
So name's not so much different.
ஆகவே இந்த நாமத்தில் கூட அதிக வித்தியாசம் இல்லை.
Or we use the word Bhagavan.
அல்லது பகவான் என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம்.
Bhagavan means he who possesses all wonderful qualities.
பகவான் என்றால் அனைத்து குணாதிசயங்களும் அடக்கியுள்ளவர் என்பதாகும்.
So therefore name is not too much different.
ஆகவே பெயரின் அடிப்படையில் அதிகமான வித்தியாசம் இல்லை.
But then so who is this God? What does he look like? What is his form?
ஆகவே கடவுள் என்பவர் யார், அவரது ரூபம் எவ்வாறு இருக்கிறது, அவர் எவ்வாறு காட்சியளிக்கின்றார் என்பது நமது கேள்வியாக அமைகிறது.
So here is where we get a little difference.
இங்குதான் நமக்கு சிறிது வித்தியாசமான விஷயங்கள் தெரிய வருகின்றன.
So it's this no form.
சில பேர் கடவுளுக்கு ரூபம் இல்லை, அருவமானவர் என்று கூறுகின்றனர்.
Christianity says maybe no form.
கிறிஸ்தவர்களும் ரூபம் இல்லையோ என்ற சந்தேகத்தில் இருக்கின்றனர்.
Not quite clear.
அவர்கள் தெளிவாக எந்த விதமான கருத்தும் இல்லை.
Bhagavad Gita says there is a form.
ஆனால் பகவத்கீதையோ கடவுளுக்கு, பகவானுக்கு ரூபம் உண்டு என்று கூறுகிறது.
So this form Krishna or Vishnu has activities.
ஆகவே இந்த நபர் கிருஷ்ணர் என்பவர் பல்வேறு விதமான செயல்களில் ஈடுபடுகிறார்.
Okay. Most religions will say God does activities.
அனைத்து பெரும்பாலான மதங்கள் பகவான் பல்வேறு விதமான செயல்களில் ஈடுபடுகிறார் என்று ஏற்றுக்கொள்கின்றன.
He's the creator of the material. That much he does.
இந்த லௌகிக உலகத்தை படைத்தவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
However, God does more than that.
ஆனால் உண்மையில் கடவுள் இதைவிட பலவிதமான காரியங்களை சாதிக்கின்றார்.
So in Bhagavad Gita we have Krishna teaching Arjuna. In Bhagavatam we have Krishna performing his childhood pastimes.
ஆகவே பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதனை செய்கின்றார். பாகவதத்தில் தனது குழந்தை பருவத்தில் பல்வேறு விதமான லீலைகளை செய்து காட்டுகின்றார்.
So this is one feature of the Supreme Lord which is detailed in the Bhagavatam and other Puranas, but we will not find this in the Bible or the Quran or other sacred books.
ஆகவே பகவானை பற்றிய இத்தகைய விளக்கங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலும் மற்ற புராணங்களிலும் விளக்கப்பட்டுள்ளன. ஆனால் இத்தகைய வர்ணனைகள் நாம் குர்ஆனிலோ அல்லது பைபிளிலோ காண முடியாது.
And another feature is that God has is one, but he has many forms.
மற்றொரு லட்சணம் என்னவெனில் பகவான் ஒருவரே ஆனால் பல்வேறு விதமான ரூபங்களை ஏற்கின்றார்.
So we have Rama and we have
ராமர் பலராமர் மத்ஸ்யர் என்று பல்வேறு விதமான பெயர்கள் ரூபங்களில் அவர் வெளிப்படுத்துகிறார். மேலும் மனித உருவங்கள் உண்டு, மனிதனை போன்று கிருஷ்ணராகவும் ராமராகவும் கடவுள் அவதரிக்கின்றார். ஹயக்ரீவர் மிருகங்களின் சரீரத்தில் பகவான் தோன்றுகிறார். பாதி மிருகமாகவும் பாதி நரனாகவும் மனிதனாகவும் தோன்றுகிறார் நரசிம்மர் உருவத்தில். ஹம்ச அவதாரத்தில் பறவையின் ரூபத்தில்
தோன்றுகின்றார்.
கூர்மராக நீருள் உருவம் பிராணியாக இருக்கின்றார்.
ஸ்னேக் ஃபார்ம்
அனந்தசேஷர் என்ற ரூபத்தில் பாம்புகள் வகையில் வருகின்றார்.
ஃபிஷ் ஃபார்ம் மத்ஸ்யா
மீன் சரீரத்துடன் மத்ஸ்ய அவதாரம் எடுத்திருக்கின்றார்.
அனிமல் ஃபார்ம் லைக் வராஹா
வராஹர் என்ற முறையில் ஒரு மிருகத்தின் உருவத்தில் வருகின்றார்.
சோ வி கெட் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்.
ஆகவே பகவான் பல்வேறு விதமான வகைகளில் தோற்றமளிக்கின்றார்.
பட் ஆக்சுவலி ஒன் காட்.
ஆனால் பகவான் கடவுள் என்பவர் ஒருவர் மட்டுமே.
How is it possible?
இது எவ்வாறு சாத்தியம்?
This is the power of the Supreme Lord.
இதுவே பகவானது சக்தியாகும்.
He can express himself in many many forms, in many many features of animal or human being or fish etc.
ஆகவே அவருடைய சக்தியின் மூலமாக அவர் பல்வேறு விதங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும்.
He can manifest different colors.
பல்வேறு நிறங்களிலும் தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொள்ள
முடியும்.
பலராமராக இருக்கும் பொழுது வெள்ளை நிறத்துடன் தோற்றமளிக்கிறார். கிருஷ்ணராக இருக்கும் பொழுது கருமை நிறத்துடன் தோற்றமளிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபாக புன்னிறத்தில் காட்சியளிக்கிறார். ராமச்சந்திரமூர்த்தியாக பசுமை பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறார். அவதாரத்தில் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கின்றார்.
So all varieties of color and form are there in one Supreme Lord.
ஆகவே ஒரே முழுமுதற் கடவுளிடம் அனைத்து விதமான நிறங்கள் ரூபங்கள் அடங்கியுள்ளன.
So therefore the Vedic literature has very complete knowledge of Supreme Lord. It's not available anywhere else.
ஆகவே தான் வேத சாஸ்திரங்களில் வேறு எங்கும் கிடைக்காத பல்வேறு விதமான பகவானை குறித்த ஞானம் நமக்கு கிடைக்கின்றது.
But in order to understand all of this, we have to rely on scriptures.
ஆனால் இந்த ஞானத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் சாஸ்திரங்களை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது.
Generally, people in India don't read scriptures too much.
சாதாரணமாக இந்திய மக்கள் சாஸ்திரங்களை அதிகமாக படிப்பதில்லை.
They just hear something from mother and father in school and here and there, and that's their religion.
சாதாரணமாக நம்முடைய தாய் தந்தையர்களிடமிருந்தோ பள்ளியில் ஆசிரியர்களிடமிருந்தோ இல்லை வெளியில் ஏதாவது பெரியவர்களிடமிருந்தோ கேட்டு அதையே நாம் ஞானமாக
ஏற்றுக்கொள்கின்றோம்.
செய்தித்தாள்களில் படிக்கிறதிலிருந்து டிவிகளில் பார்ப்பதிலிருந்து நாம் சாஸ்திர ஞானத்தை பெறுவதாக நினைத்துக் கொள்கிறோம்.
So to be serious about understanding Supreme Lord, we actually have to go to the scriptures.
ஆனால் முழுமுதற் கடவுளை பற்றி முழுமையாக நாம் அறிய வேண்டும் என்று நினைத்தோமேயானால் நாம் சாஸ்திரங்களை அணுக வேண்டும்.
To make things simple, we have one book.
இவை அனைத்தையும் எளிமையாகுவதற்கு நம்மிடம் ஒரே ஒரு புத்தகம் உண்டு.
Of course, in India, there are many scriptures. We have four Vedas, and we have Upanishads, we have 18 Puranas, we have Mahabharata, Ramayana, and many other scriptures.
சாஸ்திரங்கள் பல வகைகள் உண்டு. நாலு வேதங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள், 18 புராணங்கள் என்று பலவிதமான புத்தக வடிவங்களில் வெளிவருகின்றது.
But to make things very simple for everybody, Krishna has summarized everything in Bhagavad Gita.
ஆகவே இவை அனைத்தையும் சாராம்சமாக மக்களுக்கு எளிமைப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் பகவத்கீதையில் அனைத்தையும் சாராம்சமாக கொடுத்திருக்கின்றார்.
So just as the Upanishads is the essence of the Vedas, so the Bhagavad Gita is the essence of all the other scriptures.
உபனிஷத்துக்கள் எப்படி வேதங்களின் சாராம்சமாக அறிகிறதோ, அனைத்து சாஸ்திரங்களின் சாராம்சமாக பகவத்கீதை விளங்குகின்றது.
Moreover, it is spoken directly by the Supreme Lord, Krishna.
மேலும் இது முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரால் நேரடியாக பேசப்பட்டதாகும்.
And it is accepted by all the acharyas as being very authoritative.
மேலும் அனைத்து ஆச்சாரியர்களும் இதை அங்கீகாரம் உள்ளதாக ஏற்றுக்கொள்கின்றனர்.
Therefore, if we are serious about spiritual life and we accept the Vedic literature, we should study very carefully the meaning of Bhagavad Gita. Then we will understand who is the Supreme Lord.
ஆகவே நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், மற்றும் சாஸ்திரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பகவத்கீதையை நாம் படிக்க வேண்டியது அத்தியாவசியமாக வருகிறது.
So the goal of the scripture is very simple.
சாஸ்திரங்களின் குறிக்கோள் மிக மிக எளிமையானதாகும்.
First, it identifies who is that Supreme Lord.
முதல் அது முழுமுதற் கடவுள் யார் என்பதை அடையாளம் காட்டுகின்றது.
Then it gives us a process by which we can realize Supreme Lord.
அதற்கு பிறகு இந்த முழுமுதற் கடவுளை நாம் எவ்வாறு உணர வேண்டும் என்பதற்கான வழிமுறையை கொடுக்கின்றது.
Why do we want to realize the Lord?
நாம் ஏன் கடவுளை உணர வேண்டும்?
What is the result?
அதனுடைய பலன் என்ன?
So that is the third thing described. What is the result of following this particular method and realizing the Lord?
ஆகவே மூன்றாவதாக நமக்கு கிடைப்பது பலன். இந்த வழிமுறையை பின்பற்றி நம்மளுக்கு என்ன பலன் கிடைப்பது என்பதை தெரிந்து கொள்வதாகும்.
So Bhagavad Gita does this in a very simple way.
ஆகவே பகவத்கீதை இதை மிக ஒரு எளிமையான முறையில் நமக்கு கொடுக்கின்றது.
And furthermore, in the Bhagavad Gita, Krishna shows how all religions are included in the Bhagavad Gita.
மேலும் இங்கு கிருஷ்ணர் அனைத்து மதங்களும் எவ்வாறு பகவத்கீதையில் அடங்கியிருக்கிறது என்பதையும் எடுத்துக்கொள்கிறார்.
And therefore he talks about secret knowledge and more secret knowledge and most secret knowledge.
ஆகவே தான் அவர் ரகசியமான ஞானம், மிக ரகசியமான ஞானம், மற்றும் மிக மிக உன்னதமான ரகசியமான ஞானம் என்பதை பற்றி கூறி பேசுகின்றார்.
So secret knowledge, okay, we accept some God, but we don't know about form, qualities, activities, etc.
ரகசியமான ஞானம் என்பதில் நாம் கடவுள் என்பவரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் என்ன, அவருடைய லீலைகள் என்ன என்பதை பற்றி நாம் அறிய விரும்புவதில்லை.
More secret knowledge, we will accept that this Supreme Lord does have a form, does have activities.
ரகசியமான ஞானம் என்னவெனில், பகவானுக்கு உருவம் உண்டு, அவர் சில செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதாகும்.
But what are those, what's the form of the activities? Creator of the world.
இந்த செயல்களுக்கெல்லாம் முதன்மையாக படைப்பவராகும்.
And most secret knowledge, this is Supreme Lord has many forms, he has many qualities, he has many activities besides creating material world.
மிக மிக உன்னதமான ரகசியமான ஞானம் என்னவெனில், இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு மட்டுமல்லாமல், பகவான் முழுவதற் கடவுள் கிருஷ்ணருக்கு பல்வேறு விதமான ரூபங்கள் உண்டு, பல்வேறு விதமான நிறங்கள் உண்டு, பல்வேறு விதமான செயல்பாடுகள் லீலைகள் உண்டு என்பது அறிவதாகும்.
Moreover, though God has many forms, many qualities, many activities, supreme form is Krishna.
மேலும் பகவானுக்கு பல்வேறு ரூபங்கள், பல்வேறு லீலைகள், பல்வேறு செயற்பாடுகள் இருந்தாலும், மிக மிக முக்கியமான முழு முதல் கடவுள் என்பவர் கிருஷ்ணரே என்பதை
விளக்குகின்றார்.
இதனுடைய அடுத்த படத்தில் நான் மிக மிக ரகசியமானதை சொல்கின்றேன் என்று கூறி, நீ என்னுடைய பக்தனாக இரு என்று விளக்கி கூறுகிறார்.
And Krishna presents the process. How do we realize Krishna?
மேலும் கிருஷ்ணரை எவ்வாறு உணர வேண்டும் என்பதற்கான வழிமுறையையும் கூறுகிறார்.
He says, Mad Bhakta, be my devotee, practice Bhakti Yoga.
மேலும் அவர் மத் பக்தா என்னுடைய பக்தனாக பக்தி யோகத்தை பின்பற்று என்று கூறுகிறார்.
And he says here, you worship me, offer respects to me, think of me.
என்னை வழிபடு, எனக்கு மரியாதை செலுத்து, என்னை நினைவில் கொள் என்று கூறுகிறார்.
So the object of worship is Krishna.
ஆகவே வணக்கத்திற்குரிய யாரெனில் கிருஷ்ணரே ஆவார்.
The process of realizing him is Bhakti Yoga.
அவரை உணரக்கூடிய வழிமுறை என்பது பக்தி யோகமாகும்.
And what is the result?
அதனுடைய பலன் என்ன?
He says here, you come to me eternally.
நீ என்னை நித்தியமாக வந்து அடைகின்றாய் என்று கூறுகிறார்.
So you attain the Supreme Lord and you do not have birth and death in the material world anymore.
ஆகவே பகவானை வழிபடுவதன் மூலமாக இந்த லௌகிக பிரபஞ்சத்தில் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு நாம் நித்தியமான ஒரு வாழ்க்கையை பெற முடியும்.
So that Supreme Lord is full of bliss.
மேலும் இது பேரானந்தத்தை தரக்கூடியதாகவும் அமைகிறது.
If one attains the Lord eternally, one gets eternal bliss.
அவே பகவானை நித்தியமாக நாம் அடைவோமேயானால் நமக்கு நித்தியமான ஆனந்தமும் கிடைக்கின்றது.
So this is the highest secret.
இதுவே உன்னதமான மிக மிக உயர்வான ரகசியமாகும்.
In all other concepts of God are secret or more secret, but this is the highest secret.
பகவானை பற்றிய மற்ற தத்துவங்கள் அனைத்தும் ரகசியமானவை அல்லது மிக ரகசியமானவையாகும். ஆனால் இதுவோ மிக மிக உன்னதமான ரகசியமான ஒரு தத்துவமாகும்.
What is the authority? Bhagavad Gita.
இதனுடைய அங்கீகாரம் எங்கிருந்து வருகிறது? பகவத்கீதையிலிருந்து கிடைக்கிறது. பகவத்கீதை எங்கிலிருந்து வருகிறது?
மகாபாரதத்தை
கொடுத்தவர் யார்? வேதவியாசர். அவர் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரமாகும். இது யாருக்காக கூறப்பட்டுள்ளது? கலியுகத்து மக்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது.
So this is the suitable scripture for everyone to study.
ஆகவே இது பகவத்கீதை என்பது அனைத்து மக்களும் படிப்பதற்கு உகந்ததாகும்.
So it is not a difficult word.
மேலும் இது கடினமானதல்ல.
It is short compared to many other Vedic literatures.
மற்ற வேத சாஸ்திரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிக மிக சிறியதாகும்.
So if you are serious about spiritual life, then you should read Bhagavad Gita.
ஆகவே நாம் நமதுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்போமேயானால் நாம் தவறாமல் பகவத்கீதையை படிக்க வேண்டும்.
To make things a little simpler, there's also explanation of Bhagavad Gita.
இதை மிகவும் சுலபமாக்குவதற்காக பகவத்கீதைக்கான விளக்க உரையும் கொடுக்கப்பட்டுள்ளது.
So when we read scripture sometimes, we're a little puzzled.
சில சமயங்களில் சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது நமக்கு புரியாமல் போகிறது, குழப்பம் அடைகிறோம்.
To make things very clear, we have explanation.
இதை மிகவும் தெளிவாக ஆக்குவதற்காக விளக்க உரை கூறப்பட்டுள்ளது.
So this explanation comes from previous acharyas.
இந்த விளக்க உரைகள் நமது ஆச்சாரியர்களிடமிருந்து பெறப்படுகிறோம்.
So therefore you should read the Bhagavad Gita with the explanation of the acharyas.
ஆகவே பகவத்கீதையை ஆச்சாரியர்கள் கொடுக்க விளக்கங்களுடன் நாம் படிக்க வேண்டும்.
Therefore we have published Bhagavad Gita as it is. As it is means it is the actual meaning of Bhagavad Gita, not twisting out some imaginary meaning.
ஆகவே தான் வில் என்பதை இங்கு கொடுத்துள்ளோம். உண்மை உருவில் என்பதற்கு பொருள், அதில் உள்ள பொருள் எந்த விதமான திரிப்பும் சுய கருத்துக்களும் இல்லாமல் நேரடியாக ஆச்சாரியர்களிலிருந்து பரம்பரையிலிருந்து பெறப்பட்டு உண்மையாகவே கொடுக்கப்பட்டுள்ளதாகும்.
If you accept the fact we should all worship Krishna, we should all perform bhakti yoga, fine, then you just do that, no problem, don't read anything.
நீங்கள் கிருஷ்ணர் முழுவதும் கடவுள் என்று ஏற்று அவரை வழிபட வேண்டும் என்று ஏற்றீர்களானால் வேறு பிரச்சனையே இல்லை வாழ்க்கையில்.
But if you doubt, oh, maybe is that the real conclusion of scripture or not, then you read Bhagavad Gita very carefully and you'll get that conclusion anyway.
ஆனால் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த பகவத்கீதையை நீங்கள் படிக்கிறீர்கள்.
But then you cannot give the excuse that, well, I don't have time, etc. Because Krishna himself is directing you to follow this process.
நாம் இதை படித்த பிறகு எனக்கு நேரமில்லை என்று சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது. ஏனெனில் பகவதியில் கிருஷ்ணரே நேரடியாக இதை இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இந்த பகவத்கீதையானது நம்மளுடைய புக் ஸ்டாலில் விற்கப்படுகிறது. அனைவரும் வாங்கி அதை படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா பிரவச்சனம் கி ஜாய். ஹிஸ்வல்னஸ் பான மகாராஜ் கி ஜாய். சிவேந்திர சேசி பக்த சம்ஸ்கிருத பிரபுபாத கி ஜாய். தாகூர்
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
It's very fortunate that we all have come to the temple in the month of December. This is the month Krishna spoke Gita to Arjuna. நீங்க யாரெல்லாம் பகவத்கீதை வாங்க போறீங்களோ ஆர்த்திக்கு அப்புறம் நீங்க பூஜை கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கீதையை வந்து கிருஷ்ணரோட கையில வச்சு எடுத்து கொடுத்துப்போம் பிரசாதத்தோட. ஸோ இப்போ யாருக்கிட்ட கீதா இருக்கோ
கிருஷ்ணா
வாங்கி கொடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு கேளுங்க.
ஹரே கிருஷ்ணா. ஸோ வி ஹேவ் சம் மோர் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 4th சண்டே we are having a snan yatra. We'll be doing a special abhishek to Jagannath. That will be 11 o'clock in the morning. So adutha maasam 4th thedi December 11 manikku nama Jagannatharku vandu abhishekam pandrom. Then on 13th January we are celebrating Jagannath Ratha Yatra. Jagannath Ratha Yatra ki, that is on 13th January. The rath will start from Kapaleswara temple Mailapur and it will go up to Chetpet Kuchilambal Kalyan Mahal. So 13th தேதி ஜனவரி மாதம் நம்ம ஜெகநாதர் தேர் திருவிழா கொண்டாடுறோம். இந்த தேர் திருவிழா கபாலீஸ்வரர் டெம்பிள்லேருந்து ஆரம்பித்து சேத்பெட் குச்சிலாம்பால் கல்யாண மஹால் வரைக்கும் போகும். இதுக்கு வந்து யாரெல்லாம் நன்கொடை கொடுக்க விரும்புகிறீங்களோ நீங்கள் ரிசப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பெண்கள்லாம் அந்த பக்கம் போயிடுங்க, ரைட் சைடில் போயிடுங்க. பெண்கள்லாம் ஜென்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடில் இருங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜிஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடுங்க. தென் வி ஆர் கண்டக்டிங் எ ஸ்பிரிச்சுவல் டூர் ப்ரோக்ராம் டு மாயாப்பூர் இந்த மந்த் ஆஃப் மே. ஸோ எனிபடி வாண்ட்ஸ் டு ஜாயின் யூ கேன் காண்டாக்ட் அவர் ரிசப்ஷன் அட் தி கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம மே மாதம் கடைசி வாரம் ஆன்மீக சுற்றுலா மாயாப்பூர் க்ஷேத்திரத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் கை தூக்குன்னு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா. ஹரே ஹரே. ஹரே ராம. ஹரே ராம. ராம ராம. ஹரே ஹரே. எல்லாரும் கதவு தருக்கிச்ச நான் பெருமாள் பேர் சொல்லிச்சு எல்லாம் ஜெய் சொல்லலாம். 20 மினிட்ஸ் எல்பி கீர்த்தன். Please participate in the kirtan. After the kirtan, 20 minutes, you can go inside. Until that, we request all devotees to please participate in the kirtan by clapping and dancing. Shri Shri Radha Krishna Lalita Vishakha Devi Ki Jagannath Baladev Subhadrabai Ki Shri Gaur Nitai Ki
Jai
Gaur Premanand Hari Hari Gopal Hari Gopal Hari Gopal Kirtan Manache Ellarum Vandu கை தட்டுண்டு ராகமாக நீங்களும் பாடலாம். பகவான் கீர்த்தனை ரொம்ப பிடிக்கும். நீ எவ்வளோக்குள்ளே வாய் விட்டு சத்தமாக பாடுறீங்களோ கிருஷ்ணருக்கு அவ்வளோ ரொம்ப ஆசைப்படுவார், உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுப்பார்.
நமோ விஷ்ணு பதாய Krishna Prasthaya Bhutale Srimate Bhakti Vedanta Swami Iti Namine
Namayo Vishnu Padaya Krishna Prasthaya Bhutale Srimate Bhakti Vedanta Swaminiti Namine
Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Sunyavadi Paschata Deshatarine
Namaste Saraswati Deve Gauravani Pracharine నిశేష శూన్యవాది భషత దిశతారి
శ్రీకృష్ణ చైతన్య ప్రభు నిత్యానంద శ్రీ అద్వైత గదాధర శివ సది గౌరవ